நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி விவசாயி FM 107.4.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, இன்னைக்கு நம்முடைய நிலையத்துக்கு நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய சிறுதானியங்கள் துறை பேராசிரியர் முனைவர் நிர்மலா குமாரி அவங்க வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க வந்து உங்களுக்கு இரவையில் கேழ்வரகு சாகுபடிக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறாங்க. உங்கள் சார்பில் அவங்கள வரவேற்கிறோம். வணக்கம் மேடம். பொதுவாக இப்போ வந்து இந்த சிறுதானிய பயிர்கள் அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடி காலத்தில் நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க, அப்புறம் இடையில விட்டு போச்சு. இப்போ திருப்பி நம்ம அதையெல்லாம் வந்து பயிரிடணும் சாப்பிடணும் அப்படிங்கிற கருத்து நல்லா பரவிட்டு இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இந்த சிறுதானிய பயிர்கள் சாகுபடி அப்படின்னு எல்லா பயிர்களை பற்றியும் நீங்கள் வந்து நம்ம நேயர்களுக்கு சொல்லணும். அதனுடைய சாகுபடி, அதனுடைய நன்மைகள், அது சேர்த்துக்கிறதுனால என்னென்ன நமக்கு உடலுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி எல்லாம். அதுக்கு ஒரு தொடக்கமாக இன்னைக்கு வந்து நீங்கள் இரவையில் கேழ்வரகு சாகுபடியில் இதில் வந்து உழவர்கள் என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு கேட்டுக்கிறோம் மேடம்.
வணக்கம். உழவர்களை வந்து இந்த வானொலி மூலம் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் பெயர் பேராசிரியர் ஆ. நிர்மலகுமாரி. சிறுதானியத்துறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கேங்க. உங்ககிட்ட இப்போ வந்து நம்ம கார்த்திகை மார்கழிப்பட்டம் போயிட்டு இருக்கு. ஸோ உழவர்களுக்கெல்லாம் தெரியும் கார்த்திகை மார்கழிப்பட்டத்தில் வந்து நம்ம கேழ்வரகு இரவையில் வந்து சாகுபடி பண்ணலாம் அப்படிங்கிறது. இந்த கேழ்வரகு பார்த்தீங்கன்னா சிலர் வந்து ஆரியம்னு சொல்லுவோம், ராகின்னு சொல்லலாம், கேப்பைன்னு கூட சிலர் சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி இரவையில் சாகுபடி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போங்க. ஏன்னா இப்போது எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னாலும் நகரத்துலேயும் சரி, இல்லை நகரத்தை தாண்டின கிராமங்கள்லேயும் சரி, ராகி சாப்பிடணும், இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதுவும் முக்கியமாக வந்து சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க, இருதய நோய் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இப்போ டாக்டர்ஸ் சொல்கிறாங்க வந்து கேழ்வரகு வந்து ஒவ்வொரு தடவையாவது சேர்த்திக்கோங்க, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சேர்த்திக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறதுனால உங்களுக்கு சந்தையில் பார்த்தீங்கன்னாலும் நல்ல விலை இருக்குது. நீங்கள் போட்டிங்கன்னா இதை எப்படி விற்கிறது, என்ன காசு வரும் அப்படின்லாமல் நம்ம யோசிக்கிறதுக்கே தேவையில்லை. நீங்கள் தாராளமாக நல்லா விவசாயம் பண்ணிட்டு லாபம் வந்து உங்களுக்கு அதிகம் எடுக்கலாம். நம்ம இரவையில் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப தண்ணியை வந்து யோசிப்போம். விவசாயிகளுக்கு தெரியும், நீங்கள் இப்போ வந்து தண்ணி நமக்கு கிணத்துல கொஞ்சம்தான் இருக்குது. அதோட முக்கியமாக வந்து இப்போ நமக்கு மின்சாரம் வந்து கிடையாது. கிணத்துல தண்ணி இருந்தால் கூட எடுத்து பாய்ச்சறதுக்கு முடியாத நிலைமையில் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப தண்ணியை வச்சுக்கிட்டும் இரவை சாகுபடி என்னத்தை பண்ண முடியும், எதுவும் செய்ய முடியாதுன்னு நீங்கள் வந்து அதை தரிசாக போடணுங்கிற தேவையே கிடையாது. ஏன்னா நம்ம ராகியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப குறைந்த தண்ணீர் தேவைதான். உங்களுக்கு ஒரு நெல் போடுறீங்க அப்படின்னா அதில் நாலில் ஒரு பங்கு தண்ணி இருந்தால் நமக்கு கேழ்வரகுக்கு போதும். உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், உங்களோட பெரியவங்க வீட்டில் முதல்ல வயதானவங்க இருந்தால் அவங்கெல்லாம் சொல்லுவாங்க இதுக்கு ஒன்றும் பெருசாக தண்ணி தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நம்ம இன்றைக்கி பார்க்கலாங்க எப்படி செய்யலாம், எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு அதுக்கு செலவாகும், என்ன லாபம் கிடைக்கும், நிகரமாக நம்ம கைக்கு வந்து என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ இரவு சாகுபடி செய்கிறோம் அப்படின்னா இந்த பயிரில் வந்து நீங்கள் என்ன ரகம், இப்போ உயர் விளைச்சல் ரகம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல பார்த்துக்கணுங்க. அது வந்து தேவையான விதையவும் நீங்கள் முதல்லையே போய் நீங்கள் உங்கள் அருகில் இருக்கிற வேளாண்மை அலுவலகங்களையோ அல்லது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலையோ நீங்கள் சிறுதானியத்துறையில் வந்து நீங்கள் தேவையான விதை கேட்டு வாங்கிக்கலாங்க. தரமான விதையாக இருக்கணும், சமீபத்தில் வெளியிட்ட ரகங்களாக இருக்கணும், உயர் விளைச்சல் ரகங்களாக இருக்கணும். இந்த பருவத்துக்கு, அதாவது கார்த்திகை மார்கழி பட்டத்தில் இரவையில் போடுறதுக்கு ஏற்ற பயிர் ரகமாக இருக்கணும். அப்படி பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்மகிட்ட வந்துங்க கோ-14 அப்படிங்கிற ரகம் இருக்குது. இந்த ரகம் வந்து உங்களுக்கு நல்ல புரதச்சத்து மிக்க ரகம். புரதச்சத்து இருக்கிறதுனால என்ன பெரிய பிரயோஜனம் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நல்லதுங்கிறது ஒரு பக்கம், ரெண்டாவது வந்து உங்களுக்கு சுவை. ஏன்னா இப்போ நம்ம மக்கள் எல்லாருமே பார்க்குறது பார்க்குறதுக்கு நல்ல நிறமாக இருக்கணும், சுவையாக இருக்கணும், மனமாக இருக்கணும், இதெல்லாம் தான் முக்கியம். ஆரோக்கியத்தை பற்றி கூட நம்ம அதுவும் இளைஞர்களுக்கெல்லாம் ஒன்றும் அவ்வளவான முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. டேஸ்டாக இருக்கா ஓகே, பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கா ஓகே அப்படிங்கிற நிலைமையில் இருக்கப்போ நம்ம இந்த ராகியை பார்த்துட்டிங்கன்னா நல்ல செம்பு கலரில் இருக்கும், பார்க்கறதுக்கு அழகான நிறத்தில் இருக்கும், நிறைய புரதச்சத்து இருக்கிறதுனால சுவை அதிகமாக இருக்கும். பொதுவாகவே எந்த ஒரு பொருளில் புரதச்சத்து அதிகம் இருக்கோ அது உடலுக்கும் நல்லது, நாவிற்கும் நல்ல சுவையான பதார்த்தங்கள் தயாரிக்கிறதுக்கு ஏற்றதாக இருக்கும். அப்படி இந்த கோ-14 வந்து உங்களுக்கு நல்ல ரகம். இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி கட்டுறோம் அப்படின்னா, ஏன்னா பொதுவாகவே ராகியெல்லாம் வந்து நமக்கு தமிழ்நாட்டில் எடுத்துட்டிங்கன்னா 100%-80% வந்து மானாவாரியாக தான் பயிர் செய்கிறோம். இரவை வந்து ஒரு 20% பகுதியில் மட்டும்தான் கேழ்வரக நம்ம வந்து இரவையில சாகுபடி செய்யறோம். அப்படி இருக்கிறப்ப ரகங்கள் முக்காவாசி பாத்தீங்கன்னா மானாவாரிக்கு ஏற்ற ரகமாவும் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரகமாவும் தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நீங்க அந்த ரகத்தை போட்டீங்கன்னா தண்ணி கட்டினா வராது அப்படிங்கிறது இல்ல. அதாவது தண்ணி கட்டாமலே வானம் பார்த்த பூமியிலேயே நல்லா வரக்கூடிய ரகங்கள் இரவையிலையும் வரதான் செய்யும் தண்ணி கட்டணும்னா. ஆனாலும் தண்ணி கட்டுறோம் அப்படிங்கிறப்ப அந்த தண்ணியை வந்து சரியானபடி உபயோகப்படுத்திட்டு அதிகமா எது லாபம் தரும், எது விளைச்சல் தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோ14 ரகம் வந்து நம்ம எந்த இடுபொருள் கொடுத்தாலும், அது தண்ணி கட்டினோம்னாலும் சரி, இல்ல கொஞ்சம் உரம் மேல போட்டீங்க அப்படின்னாலும் சரி, அதை நல்லா உபயோகப்படுத்திக்கிட்டு அதிக விளைச்சலை தரும் அப்படின்னு பார்த்தா இந்த கோ14 ரகம் வந்து உங்களுக்கு ஏற்ற ரகமா இருக்கும். அடுத்து பார்த்தா நம்ம அந்த வயதையும் நீங்க வந்து கணக்கு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம தண்ணி கம்மியா இருக்கலாம், ஒரு தண்ணி ரெண்டு தண்ணி கட்டிட்டாலே வந்துருச்சுன்னா பரவாயில்லன்னு நம்ம யோசித்துட்டு இருக்கலாம். அப்படி இருக்கிறப்போ இந்த கோ14 அப்படிங்கிற ரகம் 100-105 நாள் இருந்தா போதும், மகசூல் எடுக்கிறதுக்கு அது தயாராயிரும், நீங்க வந்து அறுவடை பண்ணலாம். அப்ப 100-105 நாள் வயதுடைய இந்த கோ14 ரகத்தை நீங்க வந்து முதல்லயே விதைய தரமான விதையா நல்ல விதையா நல்ல இடத்துல இருந்து நீங்க வாங்கி வச்சுக்கணுங்க. அப்ப நமக்கு இப்போ விதை தயாரு, பருவம் ரெடியா இருக்கு, கார்த்திகை மார்கழி பட்டம் சரியான பட்டம். அடுத்து நம்ம போட வேண்டியது இரவையில வந்து நீங்க செய்யறீங்க அப்படின்னாலே நீங்க நாத்தங்கால் போட்டுறதுதான் ரொம்ப நல்லதுங்க. ஏன்னு கேட்டா மானாவாரியா இருந்தா ஏர் பின்னாடி போடலாம், இல்ல பரவலா தூவி விடலாம். நம்ம வந்து தண்ணி கட்டி செய்ய போறோம் அப்படின்னா நம்ம பாத்திய கட்டி நாத்து நடுறதுதான் உங்களுக்கு வந்து நல்லபடியான மகசூல் தரத்துக்கு வந்து ஏதுவா இருக்கும். அப்ப நாத்தங்கால் எவ்வளவு வேணும் அப்படின்னா, ஒரு ஏக்கரால நம்ம நாத்து நடணும் அப்படின்னா ஒரு 5 சென்ட் போதுங்க. 5 சென்ட் இடத்துல வந்து நீங்க நாத்தங்கால் போட்டுக்கலாம். நாத்தங்கால் எப்படி போடணுங்கிறது வந்து உழவர்களுக்கு சொல்லவே தேவையில்லை. கொஞ்சம் மேட்டுப்பாங்கான இடமா இருக்கணும், மண்ணு வந்து நல்லா பொல பொலன்னு இருக்கணும். இல்லைனாலும் நீங்க கொஞ்சம் வீட்டில் இருக்கிற தோட்டத்துல வச்சிருக்கக்கூடிய தொழு உரத்தையோ மக்கிய தொழு உரம் அல்லது மண் புழு உரம் கொஞ்சம் இருந்ததுனாலும் அதையும் நம்ம கலந்துக்கலாம். சாண குப்பை இருந்ததுனாலும் சரிதான். இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா மேட்டு பாத்தியா நீங்க வந்து ஒரு மீட்டர் நீளத்துக்கு, அகலம் வந்து நீங்க 1 மீட்டர் வச்சுக்கோங்க. நீளம் பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி பாயறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு 3 மீட்டரோ 4 மீட்டரோ நீளம் வச்சுட்டு ஒரு 2-3 பாத்தி இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு மொத்தம் 5 சென்ட் கணக்கு வரணும். அது வந்து நீங்க 1 மீட்டர் அகலத்தை வச்சுக்கிட்டு நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி 5 பாத்தியா 6 பாத்தியா போட்டுட்டு நம்ம எப்படியும் நம்ம இந்த கீரைக்கு அல்லது வேற நெல்லுக்கு எல்லாத்துக்கும் எப்படி நம்ம நாத்தங்கால் போடுவோமோ அந்த மாதிரி நீங்க பரவலா எடுத்துட்டு ஒரு 15 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டருக்கு ஒரு கோடு போட்டு விதைய போட்டு மறுபடியும் மேல வந்து ஒரு மணலோ அல்லது நல்ல மக்கிய உரம் நேம்பு நாம்புல இருக்கிற உரத்தையோ நீங்க மேல போட்டு விதைய மூடிடலாங்க. இந்த பாத்தியில வந்து நீங்க பாத்தீங்கன்னா நாத்தங்கால் பாத்தியில உரம் போடணுமான்னு கேட்டா, இப்ப நிறைய பேர் இயற்கை வேளாண்மையை விரும்புறீங்க, அதுவும் இப்ப நம்ம ராகி வந்து வீட்டுக்கு வச்சுக்கலாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறப்போ உரம் போடணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. உங்க மண்ணுல வந்து நல்லா போதிய வளம் இருக்கு, நீங்க வேப்ப முன்னாக்கு போட்டிருக்கீங்க, இல்ல கடலை புண்ணாக்கு போட்டிருக்கீங்க, மக்கிய தொழு உரம் போட்டிருக்கீங்க, மண்புழு உரம் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க மேற்கொண்டு ஒரு ரசாயன உரம் போடணுங்கிற தேவை கிடையாது. இல்ல அதெல்லாம் நாங்க ஒண்ணும் பாக்குறது இல்லைங்க, உரம் போடுறது நீங்க நினைச்சீங்கன்னா டிஏபி போடலாங்க. பொதுவாகவே நம்ம நாத்தங்காலுக்கு எப்பவுமே டிஏபி தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம். நீங்க டிஏபி போட்டுக்கலாம். எறும்பு வந்து உங்களுக்கு வந்து விதை எடுத்துட்டு போகாம இருக்கணும் அப்படின்னா வேப்ப முன்னாக்கோ அல்லது மாலத்தியான் டஸ்ட்டு அல்லது அந்த பவுடர் நமக்கு விற்கிதுங்க, நீங்க கேட்டீங்கனாலே சொல்லுவாங்க, அந்த பவுடர் வந்து நீங்க மேல போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடுற நாற்றங்கால வந்து நீங்க 1 ஏக்கருக்கு எவ்வளவு விதை வேணும்னு கேட்டீங்கன்னா 2 கிலோ போதும். இதையே நீங்க தூவுனீங்கன்னா 4-5 கிலோ வேணும். அதாவது நேரடி விதைப்பா 1 ஏக்கரால நீங்க தூவுறீங்க அப்படின்னு சொன்னோம்னா 4-5 கிலோ வேணும். நாத்தங்கால் விட்டு செய்யறோம் அப்படின்னா நமக்கு 2 கிலோவே ரொம்ப தாராளமா இருக்கும். இந்த 2 கிலோ விதைய நீங்க விதை நேர்த்தி செய்துக்கலாம். அதாவது அசோஸ்பைரலம் பாஸ்போ பாக்டீரியா அப்படிங்கிற மாதிரி உயிர் உரத்தோட 1 கிலோ விதைக்கு 200 கிராம் இருக்குங்க. இந்த பாக்கெட் ஒவ்வொரு பாக்கெட்டும் 200 கிராம்ல விற்பாங்க. 1 ஏக்கருக்கு வந்து நமக்கு 200 கிராம் பாக்கெட் போதும். அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 10 கிராம் வரும் விதை. நமக்கு 1 ஏக்கருக்கு 2 கிலோ சொல்லியிருக்கோம். அந்த 2 கிலோ விதையில 1 பாக்கெட் வந்து அசோஸ்பைரலம் 1 பாக்கெட் வந்து பாஸ்போ பாக்டீரியா இதை கலந்துக்கிட்டு நீங்க வந்து நிழல்ல கொஞ்ச நேரம் அரிசி கஞ்சி இருந்ததுன்னா உங்களுக்கு அது ஒட்டிக்கிறதுக்கு சுலபமா இருக்கும். உலர்த்திட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நிழல்ல உலர்த்திட்டு நம்ம எடுத்து விதைக்கிறதுக்கு உபயோகப்படுத்திட்டோம்னா இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த நாத்தங்கால எவ்வளவு நாள் இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா 18 நாள்ல இருந்து 21 நாள் தான். நீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா நாத்து பாட்டுக்கு நாத்து வளர்ந்துரும், ஆனா நமக்கு வயல் வந்து ரெடி ஆகாம இருக்கும். நீங்க நாத்து பாவன உடனேவே வயலையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா 18 நாளுங்கிறது நமக்கு கண்ணு மூடி கணத்து இருக்கிறதுக்குள்ள போயிடும். நடவு வயலையும் நீங்க தயாரா வச்சுக்கணும். நடவு வயல் தயார் பண்றது நீங்க 2-3 முறை வந்து நம்ம ஏற்கலப்பையில வச்சுட்டு மரக்கலப்பையா இருந்தா கூட போதும். டிராக்டர் தான் வேணும் அப்படிங்கிற அவசியம் ஒன்றும் கிடையாது. நீங்க உழுதுட்டு ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 2 டன்னுல இருந்து 5 டன்னு வரைக்கும் நமக்கு எவ்வளோ தூரம் இருக்குதோ அதை பொறுத்து நல்ல மக்கிய தொழு உரம் இருந்ததுன்னா நீங்கள் அது போடலாம். இல்லை செறிவூட்டப்பட்ட தொழு உரத்தை பற்றி இப்போ உங்களுக்கு எல்லா வேளாண்மை அலுவலர்களும் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு 200-300 கிலோ இருந்தால் கூட உங்களுக்கு போதுங்க. செறிவூட்டப்பட்ட தொழு உரம் இருந்ததுன்னா அது போட்டுக்கலாங்க. நல்லா மக்கி இருக்கக்கூடிய நீங்கள் மண்புழு உரம் இருந்ததுனாலும் அது வந்து நமக்கு ஒரு 1000 கிலோ இருந்தால் போதும். 2 டன்னு எல்லாம் வேண்டியதெல்லாம் உங்களுக்கு 1 டன் அளவுக்கு இருந்தாலே போதும். அந்த உரத்தையெல்லாம் போட்டுட்டு பாத்தியை கட்டி தண்ணி விட்டுட்டு இப்போ 18-21 நாள் வயதான நாற்று ரெடியாக இருக்கும். நீங்கள் அந்த நாற்றை பிடுங்கிட்டு ஒரு குத்துக்கு வந்து 2 நாற்று போதும். அதாவது நம்ம 1 நாற்று சொல்கிறது இல்லை, ராகிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா பட்டு போச்சுன்னா என்ன பண்ணுறதே நம்ம பிடுங்குறப்போ அப்படிங்கிறதுனால நீங்கள் 2 நாற்று வச்சுக்கலாங்க. ஒரு குத்துக்கு 2 நாற்று அப்படிங்கிறபடி இடைவெளி பார்த்தீங்கன்னா வரிசைக்கு வரிசை வந்து நீங்கள் 15 சென்டிமீட்டர், அதே மாதிரி செடிக்கு செடி 15 சென்டிமீட்டரும் விட்டுக்கலாம். நீங்கள் நெல் நடுற மாதிரி தாங்க 15-க்கு 15 வந்து உங்களுக்கு வரிசைக்கு வரிசை செடிக்கு செடி. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 1 அடிக்கு வரிசைக்கு வரிசை இடைவெளி வச்சுக்கிட்டு செடிக்கு செடி வந்து 10 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம். எப்படி வச்சாலும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனால் நம்ம பார்த்தோன்னா 1 சதுர மீட்டருக்கு 35-40 செடி இருந்தது அப்படின்னா தான், 40 குத்து இருந்தது அப்படின்னா தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விளைச்சல் வந்து உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். பொதுவாகவே பயிர் எண்ணிக்கை பராமரிக்கிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதுக்காக தான் நம்ம நாத்தங்காலே விட சொல்கிறோம். நாத்தங்காலில் விட்டோம்னா 2 நாற்று வேற ஒரு குத்துக்கு நட்டிங்கன்னா பாடுவாசி ஆகிறதுக்குரிய சந்தர்ப்பமே கிடையாது. அதனால தான் நம்ம சொல்கிறது நாற்று விட்டு நீங்கள் வந்து நடவு செய்யுங்க அப்படிங்கிறது. மண் பரிசோதனை செய்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இதுக்கு முதல் பயிர் என்ன பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நாள் வந்து இல்லை தரிசாக இருந்தது, அதையெல்லாம் பொறுத்து உங்களுக்கு வந்து மண் பரிசோதனை செய்து நீங்கள் உரம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் மண் பரிசோதனை செய்யலைங்க, பருவம் வந்துருச்சு, பட்டம் ரெடியாக இருக்குது, இனிமேல் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க நேரம் இல்லை, உடனே போடுறோம் அப்படின்னீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு பரிந்துரைக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 60-30-30 கிலோ, அதாவது தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இரவையான கேழ்வரகுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு பரிந்துரைக்கிறது 60-30-30 கிலோ ஹெக்டருக்கு இது கணக்குங்க. இதில் வந்து நம்ம சாம்பல் சத்தையும் மணிச்சத்தையும் நீங்கள் அடியுரமாகவே போட்டுக்கலாம். தலைச்சத்தை மட்டும் இந்த 60 கிலோவை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா 30 வந்து நம்ம நடவு நடுறப்போவும் மீதி 30 வந்து ஒரு 25-30 நாள் களை எடுத்துட்டு அடுத்தது மேல் உரமாகவும் நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா உரம் வந்து வீணாக போகாது, முழுக்க முழுக்க வந்து பயிரோட உபயோகத்துக்கே அது வந்து சரியாக இருக்கும். இல்லாமல் இருந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் உரம் வந்து வீணாகும். ஸோ தலைச்சத்தை மட்டும் நீங்கள் வந்து ஒரு பகுதியாக பிரிச்சுக்கிட்டு அடி உரமாக ஒரு பாதி, ஒரு களை எடுத்த பிறகு மேல் உரமாக ஒரு பாதின்னு வந்து நீங்கள் போட்டுக்கலாங்க. இது வந்து நம்ம சொல்கிறது. பொதுவாகவே விவசாயிகள் வந்து மறந்துடக்கூடிய அல்லது ஏனா தானும் நீங்கள் விட்டுறக்கூடிய இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த நுண்ணூட்டங்க. நுண்ணூட்டங்கிறது பயிருக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா நம்ம அடுத்தடுத்து பயிர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நிலத்தில் வந்து முன்ன அளவுக்கு நிறைய தொழு உரம் போடுறது கிடையாது, எரு போடுறது கிடையாது, பசுந்தாள் உரமெல்லாம் போட்டு மடக்கி விட்டு ஓட்டுறது கிடையாது. இது எல்லாமே நம்ம அந்த அவசர கதியாக போகிறப்போ நம்ம எப்படி அறகுறையாக சாப்பிட்றோமோ அது மாதிரி தான் நிலத்துக்கும் அறகுறையாக நம்ம வந்து சத்துக்களை கொடுக்குறோம். முன்ன மாதிரிலாம் நம்ம பண்ணுறது இல்லை. நம்ம பெரியவங்க வீட்டில் இருந்தாங்க சொல்லுவாங்க, அவங்க மண்ணையும் வீட்டில் இருக்கிற குழந்தைகள மாதிரி பார்ப்பாங்க, பட்னியாக போடவே விடமாட்டாங்க, மண்ணுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம அப்படி பண்ணுறது இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா நுண்ணூட்டங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. நீங்கள் வந்து சிறுதானிய நுண்ணூட்டம்னு சொல்லிட்டு எந்த விவசாய கடைகளில் போய் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த நுண்ணூட்டம் வந்து ரொம்ப ரொம்ப தேவை. 1 ஏக்கருக்கு 5 கிலோ நுண்ணூட்டம். நுண்ணூட்டத்தை வந்து நீங்கள் முழுசாகவே அடியுரம் போட்டுட்டு நாற்று நட்டோடனே மேலால் தூவி விட்டுறலாம். அல்லது இந்த நடுறதுக்கு முன்னாடி தண்ணி கட்டுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் வந்து நுண்ணூட்டத்தை போட்டு தண்ணி கட்டிட்டு நீங்கள் நாற்று நட்டுக்கலாம். ஆனால் நுண்ணூட்டங்கிறது ரொம்ப அவசியம். 1 ஏக்கருக்கு 5 கிலோ போட்டிங்கன்னா தான் பயிர் வந்து உங்களுக்கு பால் பிடிச்சி மணி வந்து நிற்கிறப்ப பார்த்தீங்கன்னா எதுவும் பாடுவாசி ஆகாத தானியமாக இருக்கும். எல்லா தானியமும் நல்ல திரட்சியாகவும் நல்ல எடையோடையும் இருக்கும். வியாபாரிகிட்ட நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்னாலும் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டுக்கு சாப்பிட்டாலுமே பொதுவாகவே சொல்லுவாங்க, ராகி வாங்கினோம்னா இந்த முறை வாங்கிட்டு வந்த ராகி வந்து மாவே ஆகலை அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து சொல்லுவாங்க. ஸோ நல்ல மாவாகணும் அப்படின்னா, அதாவது ஒரு படி அரிசி தானியத்தை எடுத்து போய் மாவு அரைக்க கொடுத்தோம் அப்படின்னா அல்லது ஆரியக்கல்ல போட்டு நெரிச்சோம்னாலும் ஒரு 1.5 படிக்கு மாவு வந்ததுனால தான் அது நல்லா மாவாகுதுன்னு அர்த்தம். நம்ம 1 படி தானியத்தை கொடுத்துட்டு 3/4 படிக்கு மாவு வந்தாலோ அல்லது சரிக்கு சரி வந்தால் கூட மாவு ஆகலை அப்படிங்கிறது. அது ஏன் ஆகலைன்னா சரியான இடையில வந்து அந்த தானியம் இல்லாமல் பொங்கு மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மாவு அரைச்சிங்கன்னா மாவாகாது, அது அந்த அளவுக்கு ருசியாகவும் இருக்காது. அதனால வந்து நுண்ணூட்டு போட்டிங்கன்னா தான் அந்த நல்ல மனத்தோடையும் நல்ல நிறத்தோடையும் உங்களுக்கு வந்து மாவு கிடைக்கும். இப்போது நம்ம உரம் போட்டாச்சுங்க, நாற்று நட்டாச்சு, இனி அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கைக்கலை. நீங்கள் கைக்கலையாகவும் ஒரு 25 நாள் 30 நாளைக்குள்ள ஆனால் கண்டிப்பாக எடுத்துடணுங்க. அதுக்கு மேலே நம்ம வந்து அதை நீடிக்கக்கூடாது. நாற்று நட்டு 25 நாள்லேருந்து 30 நாளைக்குள்ள நம்ம ஒரு களை எடுத்துட்டோன்னா தான் ரொம்ப நல்லா இருக்கும் பயிர். இது வந்து கைக்கிளையாவோ அல்லது லேசாக கொத்து வச்சும் நீங்கள் வந்து பண்ணலாம். நல்ல ஈரப்பதம் வந்து பதமாக இருக்கிற சமயத்தில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை எங்களுக்கு ஆள் எல்லாம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது பண்ண முடியலைன்னா நீங்கள் களைக்கொல்லியும் உபயோகப்படுத்திக்கலாங்க. கேழ்வரகை பொறுத்த வரைக்கும் மானாவாரியாக போட்டால் தான் களைக்கொல்லி அடிக்கிறது ரொம்ப சிரமம். பட் இரவையில் போட்டோம் அப்படின்னா நீங்கள் அந்த மேச்சட்டுன்னு சொல்லி நம்ம நெல்லுக்கெல்லாம் போடுற மாதிரியான களைக்கொல்லியே நீங்கள் ராகிக்கும் நாற்று நட்ட 3வது நாளைக்குள்ளே வந்து நீங்கள் மணலில் கலந்து நீங்கள் போட்டுக்கலாம். அதில் ஒரு தவறும் கிடையாது, களை வந்து நல்லா கட்டுப்படும். அப்படியுமே நீங்கள் களைக்கொல்லி போட்டிங்கன்னா கூட ஒரு 35-40 நாளைக்குள்ளே ஒரு முறை கொத்தி விட்டு 1-2 களை இருக்கிறத எடுத்தோம்னா தான் வேருக்கு வந்து காத்தோட்டம் இருக்கும். இல்லாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு வேருக்கு, அதுவும் நம்ம வந்து இரவையில் போடுறோம் தண்ணி கட்டுவோம், அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மண் அப்படியே மேலே வந்து ஒரு ஓடு மாதிரி இருக்கும், உங்களுக்கு பொல பொலன்னு மண் இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா வேருக்கு வந்து நமக்கு போதிய காற்றோட்டம் கிடைக்காது. வேருக்கு காற்றோட்டம் கிடைக்கலன்னா உங்களுக்கு பயிரோட வளர்ச்சியை பாதிக்கும், தானியம் வந்து நல்லா மணி பிடிக்கிறது பாதிக்கும். அதனால ஒரு களை எடுத்துகிறது தான் எப்பவுமே நல்லது. நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு களை வந்து 30-35 நாளைக்குள்ள ஒரு களை எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் இந்த பயிரில் செய்யறதுக்கு பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா கேழ்வரகை பொறுத்த வரைக்கும் சரியான பருவத்தில் போடுறப்ப, அதாவது பட்டத்தில் போடுறப்ப பூச்சி நோய் தாக்குதெல்லாம் ஒன்றும் இருக்காது. மீறி மீறி போனால் பருவம் தப்பி ஒரு மழை வருது அப்புறம் வெயில் அடிக்குது அப்படின்னா உங்களுக்கு பிளாஸ்ட்னு சொல்லுவாங்கங்க இங்கிலீஷில். அதாவது இந்த இலையில லேசாக புள்ளி புள்ளியாக தெரியும், அந்த கழுத்துக்கிட்ட வந்து ஒரு லேசான கருகள் தெரியும். இது வந்து கொலை நோய் அல்லது கொள்ளை நோய்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்தால் கொஞ்சம் நமக்கு வந்து விளைச்சலில் பாதிப்பு வரும். அது வர வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மருந்து அடிக்கணுங்கிறது ஒன்று. மருந்து அடிக்காமலே கூட இந்த சூடோமோனாஸ்ன்னு இப்போ உங்களுக்கு சொல்கிறாங்க, அதாவது உயிர் உரம் நீங்கள் சொல்கிற மாதிரி உயிர் பூஞ்சான கொல்லி சூடோமோனாஸ் அப்படிங்கிறது விற்குதுங்க. அது வந்து தண்ணியில் கரைச்சும் நீங்கள் ஒரு லிட்டருக்கு வந்து 10 கிராம்ங்கிற மாதிரி நீங்கள் தண்ணியில் கரைச்சும் நீங்கள் அடிக்கலாம். 1% கரைசலாகவும் நீங்கள் தெளிக்கலாம். ஒரு 1-2 இலையில பார்த்தீங்க பக்கத்தில் வந்து உங்களுக்கு வேளாண்மை அலுவலர் கூட்டு காமிச்சிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இல்லை இது கொஞ்சம் கொலை நோய் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அடிக்கலாம். நீங்கள் வந்து விதைக்கிறப்ப கூட நீங்கள் இதை வந்து விதை நேர்த்தியாகவும் செய்துக்கலாம். 1 கிலோ விதைக்கு 10 கிராம் அப்படிங்கிற மாதிரி அளவில் விதை நேர்த்தியும் செய்துக்கலாம். அல்ல வந்து நமக்கு அடி உரம் போடுற சமயத்தில் வந்து நாற்று நடுறதுக்கு முன்னாடியும் கூட 1 ஏக்கருக்கு வந்து 400 கிராம் அந்த சூடோமோனாஸை வந்து ஒரு மணல்லையோ அல்லது எருவுலையோ கலந்து நீங்கள் தூவி விட்டும் செய்துக்கலாம். இது செய்துட்டீங்கன்னா கண்டிப்பாக வராது. பொதுவாகவே ராகியில் வந்து நோய் பூச்சி தாக்குதல் கம்மி தான். ஏதோ பட்டம் தவறி ஒரு மழை வருது அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி செய்துட்டீங்கன்னா அது பூஞ்சானத்தை மட்டும் அழிக்காமல் உங்களுக்கு பயிர் ஊக்கியாகவும் இருக்கும். அதனால நீங்கள் பொதுவாகவே வந்து விதை நேர்த்தி செய்கிறப்போ இந்த சூடோமோனாஸ் அப்படிங்கிற பூஞ்சான கொல்லியை வச்சும் நீங்கள் வந்து விதை நேர்த்தி செய்துக்கிட்டீங்கன்னா அந்த தவறுதலும் உங்களுக்கு வராதுங்க. ஸோ களை எடுத்த பிறகு பார்த்தா நமக்கு அதில் ஒன்றுமே வேலை கிடையாது. ஒரு 90 நாளில் பார்த்தீங்கன்னா நமக்கு நாத்தங்காலே 18-20 நாள் இருந்துருது. ஒரு 85வது நாள் போலவே உங்களுக்கு வந்து அறுவடைக்கு தயாராகிரும். இலை வந்து பழுக்க ஆரம்பிச்சிடும். எல்லா இலையும் பழுக்கும்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு இலை பழுக்க ஆரம்பித்தாலே நீங்கள் ராகி எடுத்து வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுக்குன்னு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அறுவடைக்கு தயாராகிருங்க. ராகி வந்து நாற்று விட்டு நட்டிங்கன்னா ஒரே அடுப்பில் அறுத்துடலாம். இல்லை நமக்கு கொஞ்சம் ஆள் இருக்குது அப்படின்னா நீங்கள் முதல்ல ஒரு முறை எல்லாத்தையும் அறுத்துட்டு, ஏன்னா இது பொதுவாகவே நல்ல தூர் கட்டி வர பயிர் இல்லைங்களா. கேழ்வரகு எடுத்துட்டிங்கன்னா நல்ல தூர் கட்டி வரும். அது இந்த 14 அப்படிங்கிற ரகம்லாம் பார்த்தீங்கன்னா 7-8 தூர் இருக்கும். அதாவது கதிரோடு இருக்கக்கூடிய தூரை சொல்கிறேங்க. மொத்த தூர் பார்த்தீங்கன்னா 10-15 கூட இருக்கும். பட் கதிரோடு இருக்கிற தூர் பார்த்தீங்கன்னா 7-8 வரைக்கும் இருக்கும். ஒரு கதிரில் வந்து எத்தனை விரல் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 அல்லது 11 ஒன்று கண்ட மாதிரி இருக்கும். நீங்கள் தாராளமாக நீங்கள் ஒவ்வொரு கதிரையுமே நீங்கள் எண்ணி பார்க்கலாம். 10 இருக்கும், 11 இருக்கும், 12 இருக்கிறது, 13 இருக்கிறது, ஏதாவது 1-2 இருக்கும். ஆனால் சராசரியாக பார்த்தீங்கன்னா 10-11 விரல்கள் இருக்கும் ஒரு கதிரில். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் வந்து நீங்கள் ஒன்று கண்ட மாதிரி அறுவடை தயாராக இருக்கிறத நீங்கள் அறுத்துடலாம். 2வது தூரில் 3வது தூரில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10-15 நாள் கழித்து நீங்கள் 2வது அறுவடையும் செய்துக்கலாம். அது வந்து உங்களோட நேரம், வயலோட தேவை, அடுத்த பயிருக்கு தயாராகிடுச்சுன்னா நம்ம அவ்வளோலாம் வந்து காத்துக்கிட்டு இருக்க முடியாது. உங்களோட தேவையும் உங்களோட ஆட்கள் நிலவரத்தை பொறுத்து நீங்கள் 1 அறுவடையாவோ 2 முறையாவோ நீங்கள் அறுவடை பண்ணிக்கலாம். பொதுவாக விதை வந்து இது நமக்கு இந்த சுயமகரந்த சேர்க்கை உரியது தாங்க. இது வீரிய ஒட்டு ரகமெல்லாம் கிடையாது. இது வந்து உயர் விளைச்சல் ரகம்தான். அதனால இந்த விதையை நீங்களே அடுத்த போகத்துக்கு உபயோகப்படுத்திக்கலாம். அதாவது நீங்கள் அடுத்த முறை பயிர் செய்கிறப்போ இந்த விதையவையும் நீங்கள் உபயோகப்படுத்திக்க முடியும். இந்த விதையை வந்து உபயோகப்படுத்துகிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஒட்டு மொத்தமாக அறுத்து களத்தில் போட்டு அடித்து அதுலேயே மூட்டை கட்டுறதுக்கு முன்னாடி அல்லது வியாபாரிக்கு விற்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 பக்காவை வந்து நீங்கள் எடுத்து வச்சு விதைன்னு வச்சிங்கன்னா அது அவ்வளோ சிலாக்கியப்படாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு காய்கறி பயிரெலாம் போட்டிங்கன்னா முதல் காய் என்ன பண்ணுவீங்க, எடுத்து விதைக்குன்னு வச்சுருவீங்க. அதே போல நம்ம நாளைக்கு அறுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம்னா ரெண்டு நாள்ல பயிர் வந்து அறுவடைக்கு தயாரா இருக்குதுங்கிறப்பவே நீங்க வந்து வயல்ல போய் நின்று ஒவ்வொரு செடியா பாத்தீங்கன்னா நல்ல கதிர், ஒரு பூச்சி இல்லாம எந்த தாக்குதலும் இல்லாம நல்லா இருக்கிற கதிர், ஒரே மாதிரி உயரத்துல இருக்கிற கதிர், ஒரே சமயத்துல வந்து முதிர்வாய் இருக்கிற கதிரா பார்த்து ஒரு 200-300 கதிரை மட்டும் நீங்க எடுத்து தனியா விதைக்குன்னு வச்சுட்டீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கதிரை மட்டும் தனியா நிழல்ல காய வச்சு ஒரு குச்சியை வச்சு அடிச்சு, ஏன்னா இதை நீங்க டிராக்டர் வச்சு கூட ஓட்டிக்கலாம். நம்ம வந்து தானியமா எடுக்கிறத வந்து நீங்க ஒரு டிராக்டர் வச்சு கூட ஓட்டிக்கலாம். விதைக்குன்னு இருக்கிறத வந்து ஒரு நல்ல ஒரு மர குச்சியை வச்சு தட்டி இதை தனியாக எடுத்து வச்சுட்டீங்கன்னா நல்ல ஒரு வேப்பந்தலையோடு சேர்ந்து கலந்து போட்டு, பொதுவாகவே யூரியா சாக்கில் வந்து விதைப்பயிரை நீங்கள் எடுத்தே வைக்கக்கூடாதுங்க. சாக்கே அவ்வளோ நல்லது கிடையாது. நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு மண் பானையிலையோ முடாவில் வந்து நீங்கள் விதையை போட்டு வச்சுட்டு கூட ஒரு வேப்பந்தலை நொச்சித்தலைன்னு போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட விளைச்சல் திறன் வந்து அடுத்து வர்றப்போ முளைக்கிற திறன் அதிகமாக இருக்கும், விளைச்சல் அதிகமாக இருக்கும். நீங்க விதைக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்து வச்சிடணும். ஒட்டுமொத்தமான பயிரில இருந்து தானியத்துல இருந்து நீங்க வந்து விதைக்கு எடுத்து வைக்க கூடாது. இதை நீங்க ஒரு 4-5 வருஷத்துக்கு அல்லது 4-5 பருவத்துக்கு நீங்க உபயோகப்படுத்திக்கலாம். அதுக்குள்ள உங்களுக்கு வேற நல்ல ரகம் வந்திருக்குன்னு தெரிஞ்சதுன்னா இந்த ரகத்தை விட்டுட்டு அந்த ரகத்தை நீங்க உபயோகப்படுத்திக்கலாம். அதனால 4-5 வருஷத்துக்கு நீங்க இந்த விதையை உபயோகப்படுத்திக்கலாம். ஒவ்வொரு முறையும் போய் நீங்க விதை வாங்கணுங்கிற தேவை கிடையாது. ஒரு முறை மட்டும் கொஞ்சம் சிரமம் எடுத்து நல்ல விதை எங்க கிடைக்குதுன்னு நீங்க பார்த்து வாங்கிட்டீங்கன்னா போதும். இப்ப தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல விதை வந்து 1 கிலோ 25 ரூபாய்னு தான் விற்கிறோம். ஒரு ஏக்கருக்கு வந்து 25 ரூபாய்ங்கிறது 50 ரூபாய்ங்க. இந்த பக்கம் நீங்க மருதுமலைக்கு போற சமயத்துல இப்படியே வந்தீங்கன்னா 2 கிலோ விதையை வாங்கிட்டு போயிடலாம். ஆனா அன்னைக்கு வந்து அரசாங்க விடுமுறை இல்லாம இருக்கா அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க, அல்லது தொலைபேசியில கேட்டுட்டு நீங்க வந்தும் வாங்கிட்டு போய்க்கலாம். இப்படி நீங்க வந்து விதை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த தாளை வந்து அப்படியே விட்டுறக்கூடாதுங்க. ராகி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சத்தா இருக்குதே நமக்கு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றோமோ அதே போல ராகித்தாலும் நெல் வைக்கோலை விட அதிக சத்து வாய்ந்தது. அதுவும் முக்கியமா கறவை மாடெல்லாம் இருந்தா நீங்க இதை தாராளமா கொடுக்கலாம். கறவை மாட்டுல வந்து உங்களுக்கு கறவையே அதிகமாகும். ஏன்னா இதுல அதிக புரதச்சத்து வந்து தானியத்துல மட்டும் இல்ல, உங்களுக்கு தாளிலையும் நிறைய புரதச்சத்து இருக்கு. நீங்க இந்த தாளை வந்து நல்லா காய வச்சு எடுத்து போர் போட்டு வச்சுட்டீங்கன்னா வருஷம் முழுக்கவே நீங்க இந்த வைக்கோலை வந்து உபயோகப்படுத்திக்க முடியும். எவ்வளவு விளைச்சல் கிடைக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க நல்லபடியா பராமரிச்சீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஏக்கர்ல இருந்து நமக்கு ரொம்ப சுலபமா 1000-1200 கிலோ வரைக்கும் தானியம் கிடைக்குங்க. அதாவது தானிய விளைச்சல் வந்து ஒரு 1000-1200 கிலோ கிடைக்கும். ரொம்ப மண்ணு வந்து கொஞ்சம் கலர் நிலமா இருக்கு, உர நிலமா இருக்குதுன்னா ஒரு 800 கிலோ கிடைக்கும். நீங்க 1000 கிலோ சராசரிக்கு போட்டீங்கன்னா கூட இப்போ விற்கிற விலை பாத்தீங்கன்னா 10-15 ரூபாய்க்கு விக்குது. நீங்க குறைந்தபட்சமா 10 ரூபாய்னு போட்டீங்கனாலும் உங்களுக்கு 10,000 ரூபாய், அதாவது ஒரு 4.5 வயசை விட்டுட்டீங்கன்னா 90 நாள் தான் அது வயல்ல இருக்க போகுது. 90 நாள் இருக்கிற ஒரு பயிர் உங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் கொடுக்க போகுது. இதுக்கு மொத்த செலவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 4,000 ஆகும். இல்லதான் அறுவடைக்கு கொஞ்சம் ஆள் கூலி அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு 5,000-க்குள்ள உங்களுக்கு முடிஞ்சிடும். இதுல வைக்கோல் கணக்கு சேர்த்தாமலே உங்களுக்கு வந்து 6-7,000 ரூபாய் வந்து உங்களுக்கு நிகர லாபம் கிடைக்கிறதுக்கு எல்லா வகையான வாய்ப்பும் இருக்கு. விவசாயிகள் வந்து யோசிக்கவே தேவை. இதுல தண்ணி வந்து இதுக்கு பாத்தீங்கன்னா நாங்க வந்து மில்லி மீட்டர் கணக்குல சொல்லுவாங்க. இந்த பயிருக்கு வந்து ஒரு 350-400 மில்லி மீட்டர் தண்ணி தேவைப்படும்னு சொல்லுவோம். அது விவசாயிகளுக்கு அளவு வந்து சரியா படாது. இதே வந்து நீங்க ஒரு ஏக்கர்ல நெல் வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000-1200 மில்லி மீட்டர் தண்ணி வேணும். புரியுதுங்களா? அதாவது குறுவை பயிருக்கே நான் சொல்றேங்க வந்து 1200 மில்லி மீட்டர் தண்ணி வேணும். இது வந்து 350-400 உங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் சொன்னேன் நீங்க 1 ஏக்கர் வந்து நெல் வைக்கிற இடத்துல 4 ஏக்கர் வந்து நீங்க ராகி செய்திடலாம். அதனால வந்து உங்களுக்கு 1/4 அல்லது 3/1 நெல்லுக்காகிற தண்ணி தான் உங்களுக்கு கேழ்வரகுக்காகும். கிணத்துல கொஞ்சம் தண்ணி தான் இருக்கு, கரண்ட் இல்லை அப்படின்லாம் நீங்க யோசிச்சுட்டு உங்களோட விளை நிலத்தை தரிசா போட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க கேழ்வரகு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5,000-6,000 வந்து ரொம்ப சுலபமா லாபம் கிடைக்கும். அதுவும் போக உங்களுக்கு நல்ல வைக்கோலும் கிடைக்கும். இப்போ வைக்கோலுங்கிறது ரொம்ப தேவை இல்லைங்களா, வைக்கோலும் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டுக்கும் இது உபயோகப்படுத்திக்கலாங்க. இப்போ எல்லாமே என்ன சொல்லிட்டு இருக்குன்னா விளைச்சல் மட்டும் பெரிய விஷயம் இல்லை, ஆனா எல்லாமே காசுக்காக மட்டுமே நம்ம கணக்கு பார்த்துட்டு இருக்க முடியாது. ராகி நம்ம வீட்லயே இருந்ததுன்னா கண்டிப்பா வாரம் ஒருக்கா நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். போய் வாங்கிட்டு வந்து அரைச்சு பண்ணணும்னா யோசிக்கிறவங்க நம்ம வீட்லயே ஒரு தானியம் இருக்குதுன்னா சரி செய்வோம் அப்படின்னு செய்வோம். இது வந்து இளைய தலைமுறைக்கும் ரொம்ப நல்லது, குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது, பெரியவங்களுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். இதுல நிறைய கால்சியம் அதாவது சுண்ணாம்பு சத்து இருக்கு. அதுவும் பெண்கள் வீட்டுல இருந்தாங்க, ஒரு 40 வயசு தாண்டின பெண்கள் வீட்டுல இருக்காங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இது அவங்களுக்கு அவசியம். ஏன்னா நம்ம 1 வயசுக்கு அப்புறம் பால் வந்து சாப்பிட வேண்டாம்னு டாக்டர் சொல்லுவாங்க, கொழுப்பு சத்து இருக்கு சேராது அப்படின்லாம் சொல்றப்போ பாலுக்கு இணையான அதை விட கொஞ்சம் அதிகமாகவே உங்களுக்கு இதுல கால்சியம் அல்லது சுண்ணாம்பு சத்து இருக்குது. எலும்புக்கு வந்து எல்லாம் எலும்பு முறிவு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வராது. தொடர்ந்து வந்து நம்ம இதை சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா சின்னதாக ஒரு தடிக்கு விட்டோம், கீழே விழுந்தோம், வலிக்கு விட்டோம், அதனால எலும்பு முறிவு வந்துருச்சுங்கிறது இப்போ அடுத்தடுத்து நடக்கும், அந்த மாதிரிலாம் இருக்காது. அது 40 வயது தாண்டின பெண்மணிகளுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப அவசியம். கேழ்வரகு, கேழ்வரகு வந்து ரொம்ப சாப்பிடணும். இதில் பாஸ்பரஸ்ன்னு இன்னொரு சத்து இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் குழந்தைகளுக்கு கூட இதில் வந்து ராகியை ஊற வச்சு ஆட்டி பால் எடுத்து குழந்தைகளுக்கு தருவாங்க. அது பார்த்துட்டிங்கன்னா மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப தேவையானதுங்க. நல்ல ஞாபக சக்தி மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப தேவை. ஆரியத்தை அதனால் நீங்கள் வீட்டிலேயே முதல்ல விளைவிங்க. விளைவிச்சது அனைத்தையும் வியாபாரம் பண்ணிடாமல் நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க. உங்கள் சொந்தக்காரங்களுக்கு வரவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொடுங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. ராகியத்தில் வந்து உங்களுக்கு லாபமும் இருக்குது, நல்ல சத்தும் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப தேவை. உங்களுக்கு மேலே எதுவும் விவரம் வேணும்னா நீங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சிறுதானியத்துறையை வந்து நீங்கள் அணுகலாம்.
நல்லா அருமையாக சொன்னீங்க மேடம். விதைப்புலேருந்து ஆரம்பித்து அறுவடை எவ்வளோ நமக்கு லாபம் கிடைக்கும், அதை இல்லாமல் நம்ம கால்நடைகளுக்கான தீவனம், இன்னும் அதுக்கும் அடுத்த போய் அடுத்த சீசனுக்கு நம்ம இதிலே விதை எடுத்து வச்சுக்கணும், வீட்டில் இருக்கிறவங்களோட உடல் நலத்துக்கு நல்லது இப்படின்னு எந்த சந்தேகமுமே இல்லாமல் எல்லா விளக்கங்களும் சொல்லிட்டீங்க. இருந்தாலும் எங்களுக்கு ஒரே சின்ன சந்தேகம் இருக்குங்க. இப்போ சாதாரண நெல்லில் வந்து திருந்திய நெல் சாகுபடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஆர்ஐ டெக்னிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ராகிலையும் கூட அந்த மாதிரி முறை பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன்.
அது நல்ல கேள்விங்க நீங்கள் கேட்குறது. இதை வந்து நான் உங்களுக்கு திருந்திய சாகுபடிங்கிறத சொல்லாமலேயும் சொன்னேன். அதாவது நான் முதல்ல 30-க்கு 10 இடைவெளி சொன்னேன் இல்லைங்களா. அதுக்கு முதல்லயே வந்து நம்ம 15-க்கு 15 சொல்றோம். அந்த 15-க்கு 15 அந்த இடைவெளியே வந்து ஒரு முக்கிய மூலக்கூறுங்க. அதாவது இந்த திருந்திய கேழ்வரகு சாகுபடிக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடைவெளி தான் நமக்கு பெரிய கணக்கு. அதே மாதிரி நான் உங்ககிட்ட சொன்னது வந்து களைக்கொல்லி உபயோகப்படுத்தினாலுமே கூட ஒரு களை எடுத்துருங்க. அதாவது பயிருக்கு பயிர், செடிக்கு செடி, அதே மாதிரி வரிசைக்கு வரிசை இருக்கிற இடைவெளியில நீங்க ஒரு கொத்து போட்டு ஒரு களை எடுத்துட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னோம். அது வந்து வேருக்கு வந்து ரொம்ப காற்றோட்டமா இருக்கும்னு. பொதுவாகவே வந்து நம்ம நெல் வயலில் சொல்லுவோம், அந்த களையை எடுத்த உடனேயும் வரப்பில் தூக்கி போட்டுருவோம். அதை போடாமல் இருக்கணுங்கிறது தான் அந்த கோணோ வீடர்லாம் போட்டு நம்ம மண்ணோடு அதை கலக்கிறோம். அது வந்து செடி வந்து அந்த மாதிரி மண்ணோடு கலந்துட்டோம் அப்படின்னா நெல் பயிருக்கு அது ரொம்ப நல்லதுன்னு சொன்னோம். ஆனால் ராகியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக அப்படி எடுத்து போட மாட்டோம். ஓரளவுக்கு வந்து அது மண்ணோடு எடுத்து போட்டுருவாங்க. அது காஞ்ச பிறகு நம்ம தண்ணி கட்டுறதுனால அது மக்கி வந்து உங்களுக்கு அந்த செடிக்கே, கேழ்வரகு செடிக்கே அந்த களைப்பயிர் வந்து மக்கின பிறகு நல்ல உணவாகவும் நல்ல சத்தாகவும் இருக்கும். அதனால வந்து இதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் 35-40 ஒரு கைக்களை எடுக்கிறப்போ கொத்து போட்டு எடுத்தீங்கன்னா வேருக்கு காற்றோட்டம் வருது, அது நல்லா வந்து அந்த தூர்களை வந்து நல்லா வளர்ச்சி அடைய வைக்கும். தூர் வந்து கட்டி வர்றதுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதாவது நல்ல தூர் வந்து புடைச்சி வரும், அதுக்கு உபயோகமாக இருக்கும். அந்த களையை வந்து எடுத்து வெளியில போட்டுற வேண்டாங்க. நம்ம மண்ணோடைய களைக்கு விட்டு நல்லா காஞ்ச பிறகு அடுத்து தண்ணி கட்டினீங்க அப்படின்னா அந்த களை மக்கி அதுவும் வந்து ஒரு எருவா நம்ம மண்ணுக்கு சத்து சேர்த்து செடிக்கு வந்து நல்லா வளத்தை கொடுக்கும். இதுவும் வந்து அதுல ஒரு இதுங்க. ரெண்டாவது வந்து நீங்க இந்த நுண்ணூட்டம் சொன்னேன் பாத்தீங்களா, பொதுவா முதலில நம்ம அந்த நுண்ணூட்டம் போடுற பழக்கம் கிடையாது. இந்த திருந்திய கேழ்வரகு சாகுபடியிலதான் அதுக்கு வந்து நம்ம அந்த நுண்ணூட்டம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா நம்ம ராகி பயிர்ல வந்து அதிகமான புரதச்சத்து இருக்குது, சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ், இரும்பு சத்தும் அதில் இருக்குங்க. அப்போ அதுக்கெல்லாம் எங்கிருந்து உங்களுக்கு சத்து கிடைக்கும் செடிக்கு? ஒரு தானியத்தில் வந்து சத்து இருக்குதுன்னா அது வந்து கீழே இருக்கிற தண்டு மூலம் வரும். தண்டுக்கு வந்து வேர் உறிஞ்சி கொடுக்கணும், மண்ணில் இருந்தால் தான் வேர் உறிஞ்சி கொடுக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து மண்ணில் வந்து நுண்ணூட்டம் இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு தானியத்திலையும் சத்து வந்து குறைஞ்சி போயிடும், போதிய வளர்ச்சி இருக்காது. அதனால தான் உங்களுக்கு அந்த நுண்ணூட்ட கலவை வந்து ரொம்ப உங்களுக்கு சொன்னது, 1 ஏக்கருக்கு 5 கிலோ நுண்ணூட்டம் வந்து அவசியம் நம்ம போடணும் அப்படிங்கிறது சொன்னது. இந்த மாதிரியான சில முக்கியமானது 18-21 நீங்க நாத்து எடுத்து நட்டுறணுங்க. இது முதல் தகுதி. 18-21 நாத்து எடுத்து நட்டுறணும். 15-15 இடைவெளியில நீங்க நாத்து நடணும். 2 நாத்து தான் இருக்கணும். முதலெல்லாம் 4-5 சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு நாத்துங்கிறது ராகிக்கு தேவையில்லைங்கிற பட்சத்தில் நம்ம வந்து 2 நாத்துக்கு அதிகம் போகக்கூடாது. 2 நாத்து தான் நடணும். 30 வந்து ஒரு களை எடுத்து அந்த வேறுகிட்ட மண்ணை வந்து சரியானபடிக்கு காற்றோட்டம் இருக்கும்படியாக நீங்கள் வந்து அதை கொத்தி விடணும். அது வந்து ரெண்டாவது நீங்கள் பார்த்துக்க வேண்டியது. நுண்ணூட்டம் வந்து சேர்க்கணுங்க. இது செய்தீங்கனாலே உங்களுக்கு திருந்திய கேழ்வரகு சாகுபடி மாதிரி தான்.
ரொம்ப நன்றிங்க மேடம். உங்களுடைய பல வேலைகளுக்கு நடுவில் வந்து நம்ம விவசாயிகளுக்காக இந்த இரவை கேழ்வரகு சாகுபடிக்கான நுட்பங்கள் எல்லாமே சொல்லியிருக்கீங்க. என்ன உழவர் பெருமக்களை, இந்த நுட்பங்கள் கடைபிடிக்கிறதுல உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காதுன்னு நினைக்கிறோம். நம்ம பேராசிரியர் அவர்கள் சொன்ன மாதிரி சரியான தொழில்நுட்பங்களை சரியான நேரத்தில் கடைபிடிச்சிங்கன்னா மகசூலும் அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற லாபமும் எந்த வகையிலையும் குறையாது. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தாராளமாக தெரிவிக்கலாம். கடிதங்கள் மூலமாக தெரிவிக்கிறதா இருந்தால் விரிவாக்க கல்வி இயக்குனர், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம்,
கோயம்புத்தூர் 3 அப்படிங்கிற முகவரிக்கு எழுதலாம். தொலைபேசி மூலமா உங்களது கருத்துக்களை தெரிவிக்கிறதா இருந்தா 243-1055 அப்படிங்கிற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க நேயர்களே.